நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் திரு வெங்கடம் அவர்களே.
வணக்கம் செல்வி.
பிசினஸ் இன்னோவேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் விசா, இதை பற்றின பேச்சு தற்பொழுது அடிபட்டு வருகின்றது. முதலில் அந்த விசாவை பற்றி சொல்லுங்கள். இந்த விசாவை அரசு வழங்குவதற்கான நோக்கம் என்ன என்பதனையும் முதலில் விளக்க முடியுமா?
பிசினஸ் இன்னோவேஷன் அண்ட் இன்வெஸ்டர் விசாவை அரசாங்கம் வந்து அறிவிப்பதன் நோக்கம் என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு தொழில் துறை சார்ந்த வெளிநாட்டவர்களை ஈர்ப்பதற்கான, அதிகப்படியாக முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒரு வழியாக அரசாங்கம் கருதுகிறது. நம்ம ஆஸ்திரேலியாவை பொறுத்த வகையில் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொழில் வளர்ந்து வருவது அனைவருக்கும் தெரியும். சுரங்க தொழில், கல்வி துறை, இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியாவில் பிரபலமாக இருந்து வருகிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்கள், நுட்பம் சார்ந்த தொழில்களை ஈர்ப்பதற்காக ஒரு வழிமுறையாக அரசாங்கம் இதை அறிவித்துள்ளது.
பிசினஸ் இன்னோவேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் விசா, இந்த நடைமுறை பற்றி சொல்லுங்கள். அதாவது யார் விண்ணப்பிக்கலாம், இதற்கு என்னென்ன தகமை இருக்க வேண்டும், ஆஸ்திரேலியாவில் எந்த மாநிலத்திற்கு வேண்டுமானாலும் அவர்கள் வந்து இந்த வணிகத்தை தொடங்க முடியுமா, அதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்கள்.
இதில் இரண்டு விதமான விசா. விசாவோட சப்கிளாஸ் வந்து 188. இது ப்ரொவிஷனல் விசா, தற்காலிகமாக வழங்கப்படும் விசா, நிரந்தரமாக குடியேற முடியாது. இந்த சப்கிளாஸ் 188, அதுல வந்து பலவிதமான வழிமுறைகள் உள்ளது. இந்த பிசினஸ் இன்னோவேஷன் ஸ்கீம் என்பது ஒரு வகையான வழிமுறை. இந்த பிசினஸ் இன்னோவேஷன் ஸ்கீம்ல வந்து நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், இது வந்து ஒரு பாயிண்ட்ஸ் டெஸ்டட் விசா தான். யார் இந்த விசாக்கு விண்ணப்பிக்கிறார்களோ அவர்கள் அரசாங்கத்தின் அந்த புள்ளிகளை 65 புள்ளிகளை பெற்றாக வேண்டும். இதற்காக அவர்கள் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வழிமுறை, முதலில் இஓஐ அப்ளிகேஷனை அவர்கள் போட வேண்டும். இரண்டாவதாக, எந்த மாநிலத்தில் அவர்கள் இந்த தொழிலை தொடங்க விரும்புகிறார்களோ இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பூர்த்தி செய்து அந்த மாநில அரசாங்கத்தின் ஏஜென்சி அவர்களுடைய துறைக்கு முதலில் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த இஓஐ அப்ளிகேஷனும் இந்த ஸ்டேட் நாமினேஷன் அப்ளிகேஷனும் ஒரே நேரத்தில் போடப்பட்டால் மாநில அரசாங்கம் ஒரு ஒப்புதல் அளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்விடேஷன் வந்து வந்துவிடும். இது ரெண்டும் வந்து உங்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்டுவிட்டால் நீங்கள் வந்து இந்த விசா விண்ணப்பத்தை அதுக்கப்புறம் வந்து நீங்க ஃபீஸ் பே பண்ணி பண்ணலாம். நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி வந்து, இன்வெஸ்டர் எவ்வளவு பணம் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டீங்க. அது வந்து இன்னொரு ஸ்கீம். அது இன்வெஸ்டர் ஸ்கீம் என்பது பிசினஸ் இன்னோவேஷன் ஸ்கீமுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று. பிசினஸ் இன்னோவேஷன் ஸ்கீம்ல வந்து நீங்க வந்து நிச்சயமாக ஒரு புது தொழிலையோ ஆஸ்திரேலியாவில் அல்லது ஏற்கனவே நடந்து வரும் ஒரு தொழிலை வாங்கியோ விசாவோட கண்டிஷன்ஸ் நீங்க பூர்த்தி செய்யலாம்.
சரி, இப்போ இது வந்து இன்னோவேஷன், அது சம்பந்தமான விசா என்று சொன்னீர்கள். முதலீடு செய்ய விரும்புபவர்கள், அதாவது இன்வெஸ்டர் விசா, அதற்கான நடைமுறை என்னன்னு சொல்லுங்க.
இன்வெஸ்டர் விசா என்பது வந்து அதுவும் ஒரு தற்காலிகமான விசா தான். இன்வெஸ்டர் ஸ்கீமும் பிசினஸ் இன்னோவேஷன் ஸ்கீம் ரெண்டுமே வந்து இரண்டு கட்டமான, இரண்டர குடியேற வேண்டும் என்றால் இரண்டு கட்டமாக செயல்பட வேண்டும். ப்ரொவிஷனல் விசா முதலில் விண்ணப்பித்து 4 வருடம் கழித்து நீங்கள் நிரந்தர விண்ணப்பத்தை நீங்க போகலாம். இந்த இன்வெஸ்டர் ஸ்கீம்ல வந்து நீங்க குறைஞ்சபட்சம் இப்பொழுது வந்து $1.5 million நீங்க வந்து அதை இங்க வந்து இன்வெஸ்ட் செய்யக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். இந்த $1.5 million அமௌண்ட் ஆஃப் டாலர்ஸ் வந்து நீங்க எங்கேயும் கடன் வாங்கியோ, யாரிடமாவது பெற்றோ, இல்ல உங்கள் நாடுகளில் நிறைய கடன்கள் இருந்தோ அந்த $1.5 million இங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அது வந்து அந்த கடன் பிரச்சனைகள் இல்லாத ஒரு முதலீடாக இருக்க வேண்டும். இந்த $1.5 million இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு ஒரு முதல் தகுதி இன்வெஸ்டர் ஸ்ட்ரென்த்க்கு. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட தொழிலையும் இதையும் பூர்த்தி செய்து, விஷயங்களை பூர்த்தி செய்து மாநில அரசாங்கத்துக்கு அப்ளை செய்ய வேண்டும், விண்ணப்பிக்க வேண்டும். அந்த விண்ணப்பங்கள் மாநில அரசாங்கத்தோட ஒப்புதல் வரும்போது தான் இந்த விசா விண்ணப்பத்தை நீங்க போட முடியும்.
இந்த வகை விசாக்களில் தற்போது அதிகமாக எந்த நாட்டவர்கள் கூடுதலாக இங்கு முதலீடு செய்கிறார்கள்?
இந்த புள்ளி விவரத்தை அரசாங்கமே வந்து ஒவ்வொரு வருடமும் அறிவிச்சு வராங்க. இந்த இன்வெஸ்டர் விசாக்களை கடந்த பல வருடங்களான புள்ளி விவரப்படி சீனர்கள் முதல் இடத்தை பெற்று வருகிறார்கள். இந்த காலகட்டத்தில் நம்ம தமிழர்கள் வந்து இந்த மாதிரியான விண்ணப்பங்களை விண்ணப்பிப்பது இல்லை, இந்த மாதிரி விசாக்களுக்கு விண்ணப்பிப்பது இல்லை. காலப்போக்கில் வந்து அந்த நிலை மாறும் என்று நம்ம.
இப்ப இந்த கொரோனா பேரிடரினால் இந்த விசா குறித்து அரசாங்கம் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பதாக அறிகிறோம், அதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க.
இந்த மாற்றங்கள் அரசாங்கம் அறிவிக்கிறது இந்த மாதிரியான விசாக்களுக்கு மட்டுமல்ல, பல விசாக்களை பாதிக்கும் வகையில் இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது சிக்னிபிகன்ட் இன்வெஸ்டர் விசா உங்களுக்கு எண்ணிக்கை அளவில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா 457 முன்னாடி வந்து வேலைக்காக வருபவர்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விசா, அது 482 மாற்றப்பட்டு 482 விசா வந்து இங்க இருக்கிற கம்பெனிகளுக்கு வேலை செய்ய வருபவர்களுக்காக கொடுக்கப்பட்டு வந்தது. இப்ப ஏற்பட்டிருக்கிற மாற்றம் வந்து இந்த எண்ணிக்கை அளவில் அவர்கள் இந்த பிசினஸ் இன்னோவேஷன் ஸ்கீமையும் இன்வெஸ்டர் ஸ்கீமையும் அதிகப்படுத்தி உள்ளார்கள். ஏன்னா வெளியறிந்து வேலை செய்ய வருபவர்களை விட வெளியறிந்து தொழில் தொடங்க வருபவர்களை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கம் இந்த மாறுதல்களை அறிவித்திருக்கிறார். சிக்னிபிகண்ட் இன்வெஸ்டர் விசா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ரிவ்யூ போர்டுக்கு வந்து FIRB வந்து போய் வர வேண்டும். இந்த பிசினஸ் இன்னோவேஷன் இந்த டெம்பரரி விசாஸ் இருக்கு பாருங்க, வந்து மாறுதல்கள் உட்படுத்தப்படாது. $15 million வந்து உள்ள ஒரு சில பிரீமியம் இன்வெஸ்டர் ஸ்ட்ரீம் ஒன்னு இருக்கு. பிரீமியம் இன்வெஸ்டர் ஸ்ட்ரீம்ல வந்து நீங்க $15 million வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு அந்த விசா வந்து கிடைக்கும். அந்த ஸ்ட்ரீம்ல வரவங்களுக்காக இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ரிவ்யூ போர்டோட அப்ரூவலை கேட்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா இங்க சில வெளிநாட்டிலிருந்து வரும் முதலீடுகள் சரியான முறையில் வந்துள்ளதா, இல்லை நம்ம அரசாங்கத்தோட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த முதலீடுகள் உள்ளதா என்பதை அறிந்து கொள்வதற்காக. விவசாய நிலங்களில் ஏற்பட்ட முதலீடு, இந்த விவசாய நிலங்களும் ஆஸ்திரேலியாவின் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அந்த நீர் சம்பந்தப்பட்ட முதலீடுகள். சொல்ல போனா ஆஸ்திரேலியாவின் நீர்நிலைகளின் உரிமைகளை சில வெளிநாட்டவர்கள் வாங்கி கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளை கொஞ்சம் கவனமாக அதை கையாண்டு வருகிறார்.
கொரோனா பாதிப்பு வந்து ஆஸ்திரேலியால மட்டும் பாதிப்பு கிடையாது, இது உலக அளவில் பாதிப்பு. அப்படி இருக்கும்போது நம்மளால அந்த அளவிற்கு முதலீட்டாளர்களை ஈர்க்க முடியுமா? அந்த மாதிரியான நாங்கள் எண்ணிக்கையை மட்டும் அதிகரிக்கிறதுனால மட்டும் முதலீட்டாளர்களை ஈர்க்க முடியுமா?
உங்க கேள்வியில் ஒரு நல்ல அர்த்தம் உள்ளது கேள்வி. முடியுமா என்பதை இந்த வருட கடைசியில் தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அரசாங்கத்தோட அறிவிப்பு வந்து 2020-21 பட்ஜெட் இல்லையா, எதிர்பார்ப்பு இந்த வருடம் இந்த எண்ணிக்கையை நம்ம பூர்த்தி செய்ய முடியும், வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்க முடியும் என்கிற ஒரு தொலைநோக்கு கண்ணோட்டம். இதுவரையிலும் வந்து ஹிஸ்டாரிக்கலா ட்ரெடிஷ்னலா பாத்தீங்கன்னா அரசாங்கத்தோட இமிக்ரேஷன் ஸ்கோப், அதுவும் இந்த ப்ரொடக்டிவிட்டி கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் அது இருக்கு. எப்பவுமே நாம் வாழும் இந்த நாட்டில் ஒரு 20-30 வருடங்களுக்காக இந்த குடியேறும் துறையின் எதிர்பார்ப்பும் ரியல் சிச்சுவேஷன் எப்பொழுதுமே முரண்பட்டு தான் இருக்கும்.
இந்த வகை விசாவில் இதுவரை அதிகமாக முதலீடு செய்பவர்கள் நீங்கள் வந்து புள்ளி விபரத்தின் பிரகாரம் சீனர்கள் என்று கூறினீர்கள். ஏன் தமிழர்கள் இவ்வகையான விசாவிற்கு கூடுதலாக விண்ணப்பிப்பது இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதாவது நிதி நிலை காரணமா அல்லது வேறு காரணங்கள் இருக்கிறதா?
இந்த மாதிரி விசாக்களை பார்த்தீங்கன்னா ஒரு 500 விசா வருஷத்துக்கு கொடுத்தா பெரிய விஷயம். ஆனால் நம்மவர்கள் குடியேறும் எண்ணிக்கையின் அளவு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதாக உள்ளது. நம்மவர்கள் கவனம் செலுத்தும் விசா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு மைக்ரேஷன் விசா. இந்த ஸ்கில்டு மைக்ரேஷன் விசால வந்து உங்களுக்கு இவ்வளவு தொகையான இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் தேவைப்படுவதில்லை. இன்னொன்று, இந்த மாதிரி முதலீடுகளை வைத்துள்ளவர்கள் நம்ம நாட்டிலேயே வந்து நல்லா வாழ்றாங்க அப்படிங்கிறது என்னோட கண்ணோட்டம். ஏன்னா அவர்களுக்கு இந்த தொழில் நல்லா நடக்குது, அங்க இருக்கிற வால்யூம் ஆஃப் பிசினஸ் வந்து பெருசா இருக்குது, அதனால அவர்கள் இங்கு வந்து தொழில் செய்ய வேண்டிய ஒரு எண்ணத்தில் இல்லை. ஆனால் யாரெல்லாம் நாட்டை விட்டு வெளியேறி ஒரு இன்னொரு நாட்டில் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் அங்க ஸ்கில்டு மைக்ரன்ஸ், அந்த தொழில் துறையில் வந்து வல்லுநர்களாக உள்ளவர்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நம்ம நம்மவர்கள் டாமினேட் பண்ணிக்கிட்டா இருக்காங்க. ஆனால் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் உள்ள நிலைமை வந்து வேறு மாறாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்மவர்கள் எல்லா விதமான வீசாக்களையும் வந்து வாய்ப்புகளையும் தேடி வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது.
மிக்க நன்றி திரு வெங்கடம் அவர்களே. பிறிதொரு தலைப்பில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிச்சயமாக செல்வி, நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.